அனைவருக்கும் வணக்கம். செல்லமுத்து, உதவி பேராசிரியர், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம், பவானி சார். இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா பாசன நீரின் தன்மைகள், அதனுடைய ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து 70% மேலே நிலம் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகமான பரப்பு வந்து நீரால் சூழப்பட்டிருக்கு. நம்மளுடைய நில நீர் வளங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் அதிகமாக அதனுடைய தன்மைகளை பற்றி நம்ம வந்து அதிகமாக அறிந்திருக்கிறதில்ல. ஏன்னா பாசனினுடைய தரம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் பொதுவாக வந்து நீரினுடைய தன்மைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதனுடைய இயற்பியல் தன்மை இருக்குது, வேதியியல் தன்மை இருக்குது, அதனுடைய கறந்திருக்கக்கூடிய உலோகங்கள் இருக்குது, அலோகங்கள் இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அங்கக பொருட்கள் இருக்குது, உயிரியல் தன்மையுடைய உள்ள பாசி பூஞ்சை இதெல்லாம் இருக்குது, நுண்ணுயிரல் இருக்குது, கன உலோகங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீரினுடைய தன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நிலத்துக்கு நிலம் மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் நீர் அமைப்பினுடைய இந்த நீர் கட்டமைப்பு, நம்ம ஆங்கிலத்தில் அக்குஃபர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பொறுத்தும் மாறுபடும். உதாரணமாக வந்து களிமண் நிலங்களில் சுண்ணாம்பு தன்மை உள்ள நிலங்கள் இருக்கனால அதனுடைய தாய்ப்பாறையிலிருந்து சுண்ணாம்பு அதிகமாக வந்து அது போன்ற நீர் ஊற்றுக்கெல்லாம் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும். மற்ற செம்மண் நிலங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் வந்து நீஸ் கிரானைட் அப்படிங்கிற பாறைகள்லாம் அதிகமாக இருக்குன்னா அதனுடைய நிலங்கள்லாம் வந்து சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிகமான உப்பு, சுண்ணாம்பு சத்து, மெக்னீஸ் சத்து, இந்த மாதிரியான உப்புகள் இல்லாமல் இருக்கும். இதான் வந்து பாசனினுடைய தரங்கள் அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதிகமான மாசுபாடு உள்ள பகுதிகளில் பாசன நீரில் அதிக அளவு உப்புக்கள் அதிகமாக இருக்கும். இது போன்ற நீர் வந்து இப்போ கிணத்து நிலத்தடி நீரில் கலந்துச்சுன்னா அந்த நீர் உவர் நீராகவோ அல்லது கலர் நீராகவோ மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கிணற்றினுடைய அருகாமையில் இது போன்ற மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் பக்கமாக இருந்துச்சுன்னா அதனுடைய நீரினுடைய தன்மைகள் அந்தந்த தொழிற்சாலையினுடைய அருகாமையிலுடைய அதில் வெளியுடைய கழிவுப் பொருட்களை பொறுத்து மாறும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இதனுடைய பண்புகள் எப்படி இருக்கணும்னு பார்த்தா இயற்பியல் பண்புகள் எப்படின்னா நீரினுடைய மனம், அதனுடைய கலங்கள் நிலை, நீரினுடைய நிறம், மொத்த உப்புகளினுடைய அளவு, மின்கடத்திறன், இதெல்லாம் வந்து அதனுடைய முக்கியமான இயற்பியல் பண்புகளாக இருக்குது. வேதியியல் பண்புகள் என்னென்ன நம்ம ஆய்வுக்கூடத்தில் பார்ப்போம்னா அமிலக்காரத்தன்மை, அதனுடைய கடினத்தன்மை, இதெல்லாம் நம்ம வந்து வேதியியல் பொருட்களில் பார்ப்போம். முக்கியமாக உலோகங்களில் நாம் பரிசோதிக்கிற உலோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து, மெக்னீஷியம், இரும்பு, மேங்கனீஸு, சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் வந்து நம்ம உலோகங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அலோகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர் அயனிகள், அதாவது குளோரைடு, ஃப்ளூரைடு, சல்ஃபேட்டு, நைட்ரேட்டு, கார்பனேட்டு, பைகார்பனேட், இதெல்லாம் நம்ம ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் அதிகமான நீரில் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சாகவும் இருக்குது. நம்ம நீரும் குறிப்பிட்ட அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு வழங்கக்கூடிய தன்மை இருக்குது. இதில் அமோனியா, நைட்ரேட்டு, அது வந்து அதனுடைய நைட்ரேட்டு மற்றனுடைய பாஸ்பேட், இதெல்லாம் வந்து தலைச்சத்து மணிச்சத்து உரங்களாக அதன் மூலமாக ஒரு குறைந்தளவாவது வந்து நீரில் வந்து சத்துக்கள் இருக்குது. இதன் மூலமாக நம்ம பாசன நீரில் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கக பொருட்கள், அதாவது மண்ணில் வந்து கரிமச்சத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு நம்ம அதிகமாக பிஓடி, சிஓடி, இதெல்லாம் வந்து நம்ம ஆய்வுக்கூடத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேளாண் நிலங்களில் அதிகமான பூச்சிக்கொல்லிகள் இருக்கிறதுனால இதுவும் வந்து நிலத்தடி நீருக்கு அடித்து வரப்பட்டு அதனுடைய நிலத்தடி நீரில் கலந்துருக்கும். இதையும் வந்து பூச்சிக்கொல்லியினுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். அதிகமான பூச்சிக்கொல்லியினுடைய அளவு அது அங்கார்புடைய, அதாவது இது பண்ணி நம்ம பார்க்கலாம், அதாவது டோட்டல் ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம், டிஓசி, இதுவும் நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் உயிரியல் அமைப்பு, அதாவது எவ்வளோ தண்ணீரில் வந்து எவ்வளோ உயிர்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல பாசி பூஞ்சை இதை நம்ம வந்து அளவிட்டு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களினுடைய அளவும் தண்ணியில் எவ்வளோ வருது, பொதுவாக வந்து மாசுபாடு உள்ள தண்ணியில் இதனுடைய அளவுகள்லாம் முக்கியமாக நம்ம வந்து அதிகமாக பரிசோதனை பண்ணோம். உதாரணமாக வந்து நம்ம நகரத்துக்கு அருகாமையில் உள்ள கலங்கள் நீர் அதிகமாக வந்து அடித்து வரப்பட்டு இதெல்லாம் வந்து சேகரிச்சிருக்கோம் ஒரு இடங்களில். இந்த மாதிரி இடங்களில் கிடையாது வரக்கூடிய நீரினுடைய தன்மையை ஆராயிறப்ப உயிரியல் தன்மை, நுண்ணுயிர்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறது மிக முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தொழிற்சாலைக்கு பக்கத்துலேயோ அல்லது வந்து நகருக்கு பக்கத்துலேருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள், இதில் கன உலோகங்கள் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குறிப்பாக வந்து தாமிரம், துத்தநாகம், காரியம் போன்ற கன உலோகங்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இதையும் வந்து நம்ம நிலத்தடி நீரில் பரிசோதனை பண்ணி பார்க்குறது மிக அவசியம். இப்போ மேற்கண்ட தன்மைகள் எல்லாமே உழவர்கள் நம்ம மண்ணியல் மற்றும் வேளாண்மை ஆய்வுக்கூடத்துலேயோ அல்லது சுற்றுப்புற சூழ்நிலை இயல் துறையில் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடத்துலேயே நம்ம மண் மாதிரி குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் நீர் மாதிரி எடுக்கணும். அது பொதுவாக வந்து 3 வகையில் நம்ம வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒன்று கிணற்றுலேருந்து எடுக்கலாம், அல்லது போர்வெல்லேருந்து எடுக்கலாம், அல்லது குளம் ஆற குட்டை இந்த மாதிரி போன்ற சாம்பிள் எடுக்கலாம். பொதுவாக வந்து கிணத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னா எப்பவுமே பம்பை வந்து ஒரு 15 நிமிஷம் ஓட விட்டுறணும். அதுக்கு பின்னாடி ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் பாட்டிலில் அதை கழுவிட்டு அதிலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி வேணும். அந்த 1 லிட்டர் நீர் மாதிரியே சுத்தமான பாட்டிலில் உங்களுடைய முகவரி, பெயர், முகவரி, விலாசம் எல்லாம் சேர்ந்து எழுதி கரெக்டாக நீங்கள் வந்து ஆய்வுக்கூடத்தில் சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க பரிசோதனை பண்ணி உங்களுக்கு ஆய்வுக்கூட முடிவுகளை வச்சுருப்பாங்க. இதை அடுத்து வந்து போர்வெல் எடுக்கணும்னாலும் சரி, அதையும் ஒரு 15 நிமிஷம் போர்வெல்லில் ஓட விட்டுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லை, குளத்தில் நம்ம வந்து நீர் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஓரத்தில், வரப்பினுடைய ஓரத்தில் எடுக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் கலங்கள் இல்லாத தெளிந்த நீரில் குளத்துலேருந்து எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய, அதே மாதிரி ஆறுகளையும் அதே மாதிரி தான், வரப்பு ஓரத்தில் ஏரியினுடைய ஓரத்தில் எடுக்காமல் ஏரியிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள ஓடிட்டு இருக்கிற தண்ணியில் 1 லிட்டர் நீரை வந்து நீங்கள் சேகரித்து ஆய்வுக்கூடத்தில் கொடுக்கணும். இதுதான் வந்து மிக முக்கியமாக நம்ம நீர் மாதிரி சேகரிக்கப்படக்கூடிய சமயங்களில் நம்ம வந்து கவனத்தை எடுத்துக்கூடிய விஷயம். இப்போ நீர் மாதிரி சேகரித்து ஆய்வுக்கூடத்தில் கொடுத்துட்டிங்கன்னா இது போன்ற இயற்பியல், வேதியியல் மற்றும் உலோகங்கள், அலோகங்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லா பண்புகளையும் பரிசோதித்து அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், ஒருவேளை நீரினுடைய தன்மைக்கு தகுந்த அளவு வந்து பயிர் வளர்க்கலாம், அல்லது குறிப்பிட்ட சில பயிர்கள் வந்து ஒரு சில நச்சுத்தன்மை உள்ள நீரில் வந்து வளராது, அதுக்கு தகுந்த பயிர்களை நீங்கள் வந்து வளர்க்காமல் இருக்கலாம், அல்லது ஒரு சில பயிர்களை வந்து அந்த ஊட்டச்சத்து தன்மைக்கோ அல்லது அங்க பொருட்கள் அதிகமாக இருக்க தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து அதிகமாக ஒரு சில பயிர்கள் வளரும். அந்த குறிப்பிட்ட பயிர்களை தேர்வு செஞ்சு நம்ம வந்து பயிர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து இப்போ என்னென்ன அளவுகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரணம் கலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய ஆதாரங்கள் நீரினுடைய தொழிற்சாலை கழிவுகள், அழுக்கு, சேறு, கரிமப் பொருட்கள், இரும்பு மற்றும் உப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் கலங்கள் அதிகமாக எடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த கலங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நீர்னால் நுண்ணுயிரினுடைய நாசிகளான குளோரின், ப்ளீச்சிங் பவுடர் போன்றவைகளை நுண்ணுயினுடைய முழுக்க முழுக்க அழிக்க முடியாது. ஆனால் இதனுடைய குடிநீரில் இது வந்து 5-10 NTUக்கு 5 இருக்கிறத வந்து நம்ம அதிகமாக இது பண்ணுறாங்க. இந்த மொத்த கரையக்கூடிய உப்புகள் நீரில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மண்ணினுடைய தன்மை, மாசுபட்ட நீரினுடைய அளவு, கடல் நீர், கடல் நீருடைய அருகாமை இதைவற்றை பொறுத்து வந்து இந்த மொத்த உப்புகளுடைய அளவு நம்மளுடைய நீரில் மாறும். இந்த மொத்த கரைந்த உப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நீரினுடைய சுவை நம்ம வந்து அதிகமாக எல்லாத்துக்கும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வயிற்றுத்துளைகள்லாம் வந்து அதிகமான பேருக்கு ஏற்படும், இதை குடிக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் அதிகமாக ஏற்படும். இது கிட்டத்தட்ட ஒரு 500-2000 mg, 1 லிட்டருக்கு வந்து 500-2000 mg பெர் லிட்டர், இந்த அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மொத்த கரையும் உப்புகளுடைய அளவு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அமிலக்காரத்தன்மை, உதாரணமாக 6.5-8.5 வரைக்கும் நம்ம வந்து இருக்கலாம், 6.5 விட குறைவாகவோ இல்லை 8.5 அதிகமாக இருந்துச்சுன்னா அது அந்த நீர் வந்து ஒன்று அமிலத்தன்மை அதிகமுடையதாகவும் இல்லை அது கலத்தன்மை உடையதாகவும் காணப்படும். இப்போ உதாரணம் பாசனத்துக்கு சரி, நம்ம குடிக்கிறதுக்கு சரி, இந்த கார அமில காரத்தன்மை ரொம்ப குறைவாகவோ இல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நீரினுடைய நீர் வழங்கக்கூடிய குழாய்களில் வந்து இந்த உப்பு படிந்து அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் நீரினுடைய கடினத்தன்மை, அதாவது டோட்டல் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது அதிகமாக வந்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகள் உள்ள தாய்ப்பாறையிலிருந்து வர்றதுனால இந்த நீரில் வந்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கடின நீரில் வந்து அதிகமாக வந்து சோப்பு நுரைக்காது, குழாய்களில் உப்பு படிஞ்சு காணப்படும். இதனுடைய அளவு 300-600 mg/L இந்த வேகத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த அளவு விட அதிகமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். காரத்தன்மை, அதாவது அல்கலினிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து கார்பனேட் பை கார்பனேட் உள்ள பாறைகளிலிருந்து வரக்கூடியது. இப்போ இந்த மாதிரியான நீர் வந்து வளவளப்பு தன்மையுடையதாக இருக்கும், குழாய்களில் வந்து அரிப்பை ஏற்படுத்தும். இதனுடைய அளவு 200-600 mg/L அதிகமாக, இந்த அளவுக்கு விட ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, இந்த அளவு இருந்துச்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சிறந்த நீர்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் குளோரைடு உப்பு சில நீரில் வந்து அதிகமாக இருக்கும், மண்ணினுடைய தன்மை வந்து அதிகமாக குளோரைடு இருந்தாலும் அல்லது அந்த மாசுபட்ட நீரில் குளோரைடு அதிகமாக இருந்தாலும் அல்லது கடலுக்கு அருகாமையில் இருந்தாலும் இது குளோரைடு உப்பு அதிகமான நிலத்தடி நீருக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த மாதிரி நீர் வந்து குடிப்பதற்கு ரொம்ப சுவையானதாக இருக்கும், ஆனால் பாத்திரங்கள் மற்றும் குழாய்களில் அரிப்பு ஏற்படுத்தும். இந்த குளோரைடினுடைய அளவு வந்து ஒரு 1000 mg/L இந்த அளவு விட அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இல்லை சல்பேட் நீரில் வந்து சல்பேட் வந்து ஒரு உரமாக பயன்பட்டால் கூட இது குடிநீரில் வந்து வயிற்று தொழிலில் அதிகமாக ஏற்படுத்தும். ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சல்பேட் அதிகமாக இருந்துச்சுன்னா பயிர்களுக்கு சல்பேட்டை வந்து அதிகமாக கந்தகச்சத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து பாசநீரை பொறுத்த வரைக்கும் சல்பேட்டுக்கு அளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் எங்கெல்லாம் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க எல்லாம் சல்பேட் வந்து ஒரு 400 மில்லிகிராமுக்கு மேலே இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அது வயிற்றுத்தொலையில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மற்ற உலோகங்கள் அதாவது இரும்பு, இதெல்லாம் வந்து இரும்புத்தாது அதிகம் உள்ள பாறையிலேருந்து வரும்போது பழுப்பு நிறமாக இருக்கும் அந்த நீர். இது பொதுவாக வந்து குடிநீருடைய சுவை அதிகமாக மாறும். எங்கெல்லாம் நீர்த்தேக்க தொட்டி பாத்திரங்கள் இதெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் பழுப்பு கலராக இருக்கும். இந்த மாதிரி சூழல்களில் இந்த பாசன நீரில் வந்து அதிகமாக இரும்பு இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக இந்த வாட்டர் ஃபில்டர்னால் அந்த ஃபில்டர் அதிகமாக பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா சொட்டு நீர் பாசனங்கள் அல்லது தெளிப்பு நீர் பாசனங்களோ அதில் வந்து இதனுடைய படிவுகளை ஏற்படுத்தி பாதிப்புகளை ஏற்படுத்தும். பொதுவாக வந்து இரும்பு வந்து 1 லிட்டருக்கு 1 மில்லிகிராம் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக குடிநீருக்கான இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ நைட்ரேட்னுடைய அளவு நீரில் வந்து குடிநீருக்கு பொதுவாக 1 லிட்டருக்கு 50 மில்லிகிராம் இதை விட அதிகமாக போயிடக்கூடாது. அந்த மாதிரி குடிநீரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ப்ளூ பேபி சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 6 மாதத்துக்குட்பட்ட குழந்தைகள் வந்து விரைவில் பாதிக்கப்பட்டு ஊதா கலராக மாறி அது வந்து ஈவன் பொதுவாக வந்து இறக்கும் தருவாய் கொண்டு கொண்டு விட்றோம். இது போன்ற சூழல்களை உருவாக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இது வந்து எப்படியாக உருவாகுனா அழகு பொருட்கள், ரசாயன உரங்கள் இது போன்றது வந்து அந்த நைட்ரேட் வந்து அதிகமாக நிலத்தடி நீருக்கு வருது. பொதுவாக பாசன நீரை பொறுத்த வரைக்கும் இந்த நைட்ரேட் வந்து ஒரு பெரிய நமக்கு பிரச்சனையாக தெரியுதில்லை. அதிக அளவு அதிகமாக இருந்தாலும் நம்ம பாசன நீரில் வந்து அது உரமாக இருக்கிறனால அதை நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் குடிநீரை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டருக்கு 50 மில்லிகிராம் விட அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இறுதியாக பார்த்திங்கன்னா ஃப்ளூரைடு அளவுகள் இப்போ தமிழகத்தில் நிறைய இடங்களில் ஃப்ளூரைடு பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது இந்த ஃப்ளூரைடு அதிகமாக உள்ள பாறைகளிலிருந்து வரக்கூடியதுனால இந்த பாதிப்பும் நம்ம தமிழகத்தில் ஒரு அங்கங்கே சில மாவட்டங்களில் இதனுடைய பாதிப்பு அதிகமாக தென்படுது. அதிக அளவு உள்ள நீர் நம்ம வந்து ஃப்ளூரைடு நம்ம திரும்ப திரும்ப ஃப்ளூரைடில் உள்ள அதிக அளவு நீர் நம்ம வந்து குடித்தோம்னா இதில் பல் மற்றும் எலும்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் வந்து அதிகமாக தென்படுது. பொதுவாக வந்து ஃப்ளூரைடு குடிக்கக்கூடிய நீரில் வந்து 1.5 மில்லிகிராம் பெர் லிட்டர் இந்த அளவுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மனிதர்களில் வந்து பல் மற்றும் எலும்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நோய்களை ஏற்படுத்தும். இது போன்ற இப்போ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நீரினுடைய தன்மைகள் என்னென்ன, அதனுடைய எப்படி வந்து நம்ம நீர் மாதிரியை சேகரிக்கிறது, பொதுவாக வந்து 3 நிலைகள் அதாவது கிணற்று நீர், ஆற்று நீர், கால்வாய்கள், குளங்கள் மற்றும் வந்து போர்வெல், இது போன்ற நீர்நிலைகளை எப்படி வந்து நீர் மாதிரி சேகரிக்கிறது, அதனுடைய தன்மைகள் என்னென்ன, இயற்பியல் பண்புகள் என்னென்ன, வேதியியல் பண்புகள் என்னென்ன, என்னென்ன உலோகங்கள் இருக்குது, என்னென்ன அளவுகள் இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அங்கக பொருட்களை எப்படி பிரிக்கிறோம், உயிரியல் தன்மைகள் என்னென்ன, நுண்ணுயிர் தன்மைகள் என்னென்ன, கன உலோகங்கள் என்ன இருக்குது, இப்போ நீரினுடைய கரைந்திருக்கூடிய பொதுவான பொருட்கள் என்னென்ன இருக்குது, அதனுடைய விளைவுகள் என்னென்ன, குடிநீருக்கு அதனுடைய விரும்பத்தக்க அளவுகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றிலாம் பார்த்தோம். பொதுவாக அதில் கலங்கள் அளவு, மொத்த உப்புகளுடைய கரைந்த உப்புகளுடைய அளவு, அமில காரத்தன்மை, கடினத்தன்மை, காரத்தன்மை, குளோரைடினுடைய அளவு, சல்பேட்டினுடைய அளவு, இரும்பு, நைட்ரேட், ஃப்ளூரைடு இதனுடைய அளவுகள்லாம் எந்த அளவுக்கு குடிநீர் இருக்கணும், பாசன நீரில் எந்த அளவுக்கு இதனுடைய அளவு இருக்கணும், அதில் அதனுடைய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி.